பரிசுத்தத்தை சிநேகிக்கும் பரிசுத்த நாம் தேவனே.
வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். அன்பர்களே, உங்கள் வாழ்வில் நீங்கள் பிரச்சினைக்கு மேல் பிரச்சினையோடு இருக்கிறீர்களா? உங்கள் சத்துருக்கள் உங்களை ஒடுக்குகிறார்களா? கவலை, கண்ணீர், நோய், வறுமை இவற்றை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா? கலங்காதீர்கள். உங்களை ஆறுதல் படுத்தவும் இடுக்கணில் உதவவும் உங்களை ஆசீர்வதிக்கவும் தேவன் காத்து நிற்கிறார். எனவே இன்றைய வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேளுங்கள்.
தேவனே, நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி தேவனே என் ஆவல் பூமியில் மாவலி
கிறிஸ்துக்குள். பிரியமான சகோதரனே, சகோதரியே, கடந்த பல நாட்களாக தீமோத்தேயு நிருபத்தை சேர்ந்து கற்றுக்கொள்ள ஆண்டவர் தந்த கிருபைக்காக ஆண்டவரை துதிப்போம், அவரை ஸ்தோத்தரிப்போம். இன்று 2 தீமோத்தேயு 4:7 முதல் அந்த அதிகாரத்தின் இறுதி வரை சிந்திக்க இருக்கிறோம். முதலாவது வாசிக்கிறேன், 2 தீமோத்தேயு 4:7. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்போஸ்தலனாய பவுலின் கல்லறை வாசகங்கள் 2 விதமான பிரிவுகளை உடையதாயிருக்கிறது. ஒன்று, அவர் தன்னுடைய பூமியின் வாழ்க்கையை திரும்பி பார்ப்பது. மற்றொன்று, நித்திய வாழ்க்கையை எதிர்நோக்கி பார்ப்பது. முதல் பிரிவிலே அவர் சிறைச்சேதம் பண்ணப்படும் முன்னர் வாழ்ந்த பூமிக்குரிய வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறார். அடுத்த பிரிவில் எதிர்கால பரலோக வாழ்க்கையை நோக்கி பார்க்கிறார். பூமிக்குரிய வாழ்வும் பரலோக வாழ்வும் பூமியிலே நம்முடைய மரணத்தினாலே பிரிக்கப்படுகிறது. இப்பொழுது முதலாவது பிரிவை பார்ப்போம். இங்கே அவர் 3 விதமான வழிகளிலே தன்னுடைய வாழ்க்கையை கணக்கிட்டு சொல்கிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன் என்கிறார். பவுல் ஒரு நல்ல போர் சேவகன். நமக்கு ஒரு யுத்தம் இருக்கிறது, அதில் போராடி நாம் வெற்றி பெற வேண்டியது அவசியம். இங்கே அவர் வாழ்க்கையின் இறுதி பகுதியிலே நான் என்னுடைய இரட்சகருடைய போர் சேவகனாக இருந்தேன் என்று சொல்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒவ்வொரு விசுவாசியும் இந்த ஒரு நிலையை பெற வேண்டும். ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய வார்த்தையை காக்கவும் வேதத்தின் சிறந்த சத்தியங்களுக்காக நிற்கவும் யுத்தம் செய்ய வேண்டியது அவசியமானதாயிருக்கிறது. ஓட்டத்தை முடித்தேன் என்றும் அவர் சொல்கிறார். வாழ்க்கை என்பது போராட்டம் மட்டுமல்ல, அது ஒரு ஓட்டப்பந்தயமும் ஆகும். பவுலப்போஸ்தலன் ஒரு சிறந்த விளையாட்டு வீரர். அவர் பரிசை பெறுவதற்காக போராடி ஓடி இப்பொழுது வெற்றியின் லக்கை தொட்டுவிட்டார். இந்த ஓட்டத்தை ஓடும்பொழுது தன்னுடைய சரீரத்தை அடக்கி ஒடுக்கி வைத்திருந்தார். அவர் தகுதியற்றவனாக போய்விடாதபடி பக்தியுள்ள வாழ்க்கையை அவ்விதமாக நடத்தினார். 1 கொரிந்தியர் 9:27 என்ன சொல்கிறார்? மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்கிறார். அதேபோல எபிரேயர் 12:1-2 இதை குறித்தே சொல்லுகிறார். எபிரேயர் 12:1 பாருங்கள். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். ஆகவே இப்பொழுது வாழ்க்கையின் இறுதிக் கட்டத்திலே பவுல் சொல்கிறார், நான் ஓட்டத்தை முடித்தேன் என்கிறார். இதை அவரால் சொல்ல முடிந்தது. அவருக்காக தேவன் நியமித்திருந்த பணியை அவர் சிறப்பாக செய்து முடித்திருந்தார். அடுத்ததாக விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்கிறார். வாழ்க்கை என்பது தேவன் தரும் விசுவாசத்தால் உண்டாயிருக்கிறது. அவர் தேவனுக்கு சிறந்த உக்கிரானக்காரனாயிருந்தார். பவுல் விசுவாசத்தை காத்துக்கொண்டார். ஆம், அருமையான சகோதரனே, சகோதரியே, நமக்கு வாழ்க்கையில உள்ள முக்கியமான கடமை அல்லது பொறுப்பு இதுதான். நம்முடைய விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். சொத்தை காக்கிறோமோ இல்லையோ, விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் தேவன் பேரிலே வைத்த தனது விசுவாசத்தை இறுதி வரை காத்துக்கொண்டார். அவர் வேதவசனத்தின் சிறந்த சத்தியங்களை விட்டு ஒருபொழுதும் வழிவிலகி போனதில்லை. எவ்வளவு அருமையான ஒரு அறிக்கை பார்த்தீர்களா? அடுத்ததாக 6 உள்ள அவருடைய வார்த்தைக்கு திரும்ப வருவோம். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது என்கிறார். இங்கே பவுல் மரித்து போகும் வழி வேறு, சபை எடுத்துக் கொள்ளப்படும் போது உயிரோடு இருக்கும் விசுவாசிகள் போகும் வழி வேறு. ஏனென்றால் இவர்கள் மரண வாசல் வழியாக அதிலே பிரவேசிப்பதில்லை. 1 கொரிந்தியர் 15:51-52 பாருங்கள். 1 கொரிந்தியர் 15:51-52, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆயிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். இங்கே தேகத்தை விட்டு பிரியும் என்ற வார்த்தைக்கு மூலபாஷையிலே பயன்படுத்தப்பட்டுள்ள சொல்லுக்கு அவிழ்த்து விடு என்று அர்த்தமாகும். ஏதாவது ஒரு பொருளை அவிழ்ப்பதை இது பொதுவாக குறிக்கும். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கப்பலை துறைமுகத்திலிருந்து அவிழ்த்து கடலிலே விடப்படுவதை இது குறிக்கிறது. நாம் சாதாரணமாக மரணத்தை குறித்து நினைப்பதை விட பவுல் வித்தியாசமான கருத்துடையவராயிருந்தார். பொதுவாக ஒருவருடைய மரணத்திலே இவ்வாறு சொல்லப்படுவதை நீங்கள் கேட்டிருக்கலாம். இந்த சகோதரன் மரித்து இப்பொழுது துறைமுகத்திற்கு வந்திருக்கிறார். இதுவரை அவர் இந்த வாழ்க்கையாகிய கொந்தளிக்கும் கடலிலே பயணம் செய்து வந்தார். இந்த பயணம் முடிவுற்றது. இப்பொழுது துறைமுகத்திற்கு வந்துவிட்டார் என்று சொல்ல கேட்டிருக்கலாம். ஆனால் பவுல் சொல்லுகிற கருத்து இதற்கு முற்றிலும் எதிரானதாயிருக்கிறது. நான் இதுவரை துறைமுகத்திலே கட்டப்பட்டிருந்தேன் என்கிறார். வாழ்க்கை என்பது இதுதான். நாம் இதுவரை வேறெங்கும் செல்லவில்லை. நாம் இந்த பூமியிலே இதுவரை கட்டப்பட்டிருந்தோம். இப்பொழுதுதான் நாம் மரணத்தினாலே அந்த துறைமுகத்திலிருந்து கட்டவழ்த்து விடப்படுகிறோம். தேவனுடைய பிள்ளையின் மரணம் இப்படிப்பட்டதே. இது நம்மை விடுதலை செய்கிறது. பவுல் சொல்கிறார், நீ என்னுடைய சிரச்சேதத்தை பார்த்து பலவீனப்பட வேண்டாம். நான் இதுவரை துறைமுகத்திலே கட்டப்பட்டிருந்த கப்பல் போல இருந்தேன். மரணம் வரும்பொழுது நான் கிறிஸ்துவுடன் இருக்கும்படி புறப்பட்டு போய்விடுவேன். அது எனக்கு இதைவிட சிறந்ததாக இருக்கும் என்று சொல்கிறார். 8 இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார் என்று சொல்கிறார். இது எதிர்காலத்தை குறித்த பவுலின் கண்ணோட்டத்தை பற்றி சொல்கிறது. அப்போஸ்தலன் பவுல் நீதியின் கிரீடத்தை எதிர்பார்த்தார். இந்த கிரீடம் ஒரு பரிசு, அதை ஒரு நாளிலே பெறுவேன் என்று அவர் நம்பினார். இந்த கிரீடத்தை பவுலுக்கு தேவன் இன்னும் கொடுத்திருக்க மாட்டார் என்றே எண்ணுகிறேன். ஏனென்றால் காலம் வரும்போதுதான் அவருக்கு கொடுக்கும்படி தேவன் வைத்து வைத்திருப்பார். புதிய ஏற்பாட்டிலே அநேக விதமான கிரீடங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். எடுத்துக்காட்டாக 1 கொரிந்தியர் 9:24-25 பாருங்கள். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். இது விளையாட்டு வீரர்களுக்குரிய வெற்றியின் கிரீடம். அதாவது வாழ்க்கை ஓட்டத்திலே ஓடி வெற்றி பெறுகிறவர்களுக்கு தேவன் தரும் பரிசு. இதைப்போன்று ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்களுக்காக ஒரு கிரீடம் இருக்கிறது. பிலிப்பியர் 4:1 பாருங்கள். ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே என்று சொல்கிறார். ஒருவரை கிறிஸ்துவுக்குள் நடத்தினதற்காக கொடுக்கப்படும் கிரீடம் இது. அப்போஸ்தலன் பவுலுக்கு அநேக கிரீடங்கள் காத்திருக்கிறது என்பதிலே சந்தேகமில்லை. தேவனுக்காக பணிபுரியும் உங்களுக்கும் அது கிடைக்கிறதாகவே இருக்கிறது. 2 தீமோத்தேயு 4:8 பார்ப்போம். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். நீதியின் கிரீடம் என்று இந்த வசனத்திலே பார்க்கிறோம். இது நீதியான வாழ்க்கைக்கு கொடுக்கப்படும் பரிசு என்று அறியலாம். அப்போஸ்தலன் பவுல் இதை பெற்றுக் கொள்ளப் போகிறார். அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார் என்று சொல்கிறார். இது உபதேசத்தை குறிக்கவில்லை என்று பார்க்கிறோம். நீங்கள் அவருடைய வருகையை குறித்து பலதரப்பட்ட கருத்துக்களை உடையவர்களாக இருக்கலாம். அதை பற்றி பிரச்சனை இல்லை. இதற்காக தேவன் தரும் பரிசை நிறுத்தி வைக்கப் போகிறதில்லை. ஆனால் எந்த கருத்துடையவர்களாக நீங்கள் இருந்தாலும் அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். இதுவே முக்கியம். நீங்கள் அவருடைய வருகையை விரும்புகிறீர்களா? அவருடைய வருகையை விரும்புதல் என்றால் அர்த்தம் என்ன? அவரை விரும்புவது. நீங்கள் எப்பொழுதாவது இயேசுவை பார்த்து, இயேசுவே நான் உம்மிலே அன்பு கூறுகிறேன் என்று சொன்னது உண்டா? நான் நினைக்கிறேன் பவுல் தினந்தோறும் கர்த்தரை பார்த்து, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லியிருப்பார். ஏனென்றால் அவர் மனம் திரும்பும் முன்னர் கர்த்தரை வெறுத்து அவரை துன்புறுத்தியிருக்கிறார். ஆனால் அவரை உள்ளத்திலே ஏற்றுக்கொண்ட பிறகு அவரை முழு இருதயத்தோடு நேசிக்கிறார். அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிறவர்களுக்கு ஒரு கிரீடம் இருக்கிறது. நானும் அதை பெற விரும்புகிறேன். உங்களுக்கு அந்த விருப்பம் உண்டா? இந்த கிரீடம் எல்லாவற்றையும் விட மின்னுகிற ஒன்றாக இருக்கும் என்று நாம் விசுவாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4:9 பாருங்கள். நீ சீக்கிரமாய் என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. அப்போஸ்தலன் பவுல் ஏன் இதை சொல்லுகிறார்? அவர் மிகவும் தனிமையாக இருந்தார். பவுல் சிறை வைக்கப்பட்டிருந்த சிறையை சுற்றி பார்த்த ஒரு ஊழியர் இந்த வார்த்தைகளின் அர்த்தத்தை தான் நன்கு உணர்ந்ததாக சொல்லுகிறார். எவ்வளவு அதிகமாக அப்போஸ்தலன் பவுல் அங்கே தனிமையை உணர்ந்திருப்பார் என்பதை தான் கண்டுகொண்டேன் என்று சொல்லுகிறார். தொடர்ந்து 2 தீமோத்தேயு 4:10, ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிரேஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்று இங்கே பவுல் சொல்கிறார். தேமா தேவனுடைய காரியங்களிலே அவருடைய வசனத்தை நிமித்தம் வருகிற உபத்திரவங்களிலே நிற்க இயலாமல் விரும்பாமல் உலகத்தின் மீது விருப்பம் கொண்டு சென்று விட்டார். அதாவது தனது வாழ்க்கையிலே அவர் பின்வாங்கி போய்விட்டார். இதற்காக அவர் பவுலோடு உள்ள ஐக்கியத்தையும் விட்டுவிட்டு கிட்டக்குமாரனை போல தூர தேசத்திற்கு, அதாவது தெசலோனிக்கே பட்டணத்திற்கு சென்று விட்டார். பின்வாங்குகிறவர்கள் விசுவாசிகளின் ஐக்கியத்தை துண்டித்துக் கொண்டு அவர்களை விட்டு வெகு தூரம் சென்று விடுவார்கள். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் விசுவாசிகளோடு நல்ல ஒரு ஐக்கியத்திலே இருக்கிறீர்களா? அல்லது உங்களுக்கு விருப்பம் போல உலகத்தை நாடி விசுவாச ஐக்கியத்தை விட்டு தூரம் போய்விட்டீர்களா? சற்றே எண்ணி பாருங்கள். அடுத்ததாக கிரேஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள் என்று சொல்கிறார். கிரேஸ்கே கலாத்தியா நாட்டிற்கு ஏன் சென்றார் என்பதை நாம் அதிகம் அறிந்து கொள்ள இயலவில்லை. தீத்து தல்மாத்தியாவிலே ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக பவுலால் அனுப்பப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. வசனம் 11, லூக்கா மாத்திரம் என்னோடே இருக்கிறான், மார்க்குவை உன்னோடே கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான் என்று இங்கே சொல்கிறார். மருத்துவர் லூக்கா மட்டும் பவுலோடு இறுதி வரை நின்றார் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம். மார்க்குவை உன்னோடே கூட்டிக் கொண்டு வா என்று இங்கே சொல்கிறார். இந்த மார்க்குவை தனது இரண்டாவது ஊழிய பயணத்திலே பவுல் தன்னோடு கூட அழைத்துச் செல்லாததை வேதத்திலே பார்க்கிறோம். பவுல் மார்க்குவை தவறாக புரிந்து கொண்டார். இப்பொழுது பவுல் மார்க்குவை பற்றி என்ன சொல்கிறார் பாருங்கள். ஊழியத்திலே அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன் என்று சொல்கிறார். தன்னுடைய இறுதி வார்த்தையிலே மார்க்குவை குறித்து அவரால் இவ்வாறு சொல்லப்பட்டது பாராட்டப்பட வேண்டிய ஒரு காரியம் பிரியமானவர்களே. 2 தீமோத்தேயு 4:12 தீகிக்குவை நான் எபேசுவுக்கு அனுப்பினேன் என்று சொல்கிறார். இந்த தீகிக்கு எபேசு சபையிலே போதகராயிருந்தவர். அவர் பவுலோடு இருந்து கொண்டிருக்க முடியாது. ஆகவே பவுல் தீகிக்குவை எபேசுக்கு அனுப்பி வைத்து விட்டார். சபையின் போதகரான இவர் ரோமில் காலத்தை கடத்திக் கொண்டிருக்க முடியாது இல்லையா? அருமையான சகோதரனே, நீங்கள் ஒருவேளை முழு நேர ஊழியத்திலே இருப்பீர்கள் என்றால் எங்கே ஊழியம் உண்டோ அங்கேதான் உங்களுடைய இருதயம் இருக்க வேண்டும். அங்கேதான் தங்கியிருப்பது ஊழியத்திலே நல்ல விளைவுகளை கொண்டு வர முடியும். இந்த நாட்களிலே அநேக ஊழியர்கள், ஊதியத்திற்காக வேலை செய்கிறவர்கள் தாங்கள் வேலை செய்கிற இடத்தை விட்டு தூர இடத்திலே பலவிதமான சௌகரியங்களுக்காக தங்கியிருக்கிறார்கள். ஆனால் அது சரியான ஒன்று அல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் ஊழியம் செய்யும் மக்கள் எங்கே இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே இருக்கும் பொழுதுதான் அவர்களுடைய அனுதின தேவைகளையும் ஆவிக்குரிய காரியங்களையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்பொழுது வெளிப்படையாக பவுல் சொல்கிற இன்னும் சில காரியங்களை கவனியுங்கள். 2 தீமோத்தேயு 4:13, துரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வந்த மேலங்கியையும் புஸ்தகங்களையும் விசேஷமாய் தோற்சொருட்களையும் நீ வருகிறபோது எடுத்துக் கொண்டு வா. இங்கே பவுல் தனது மேலங்கியை எடுத்துக் கொண்டு வரும்படியாக சொல்கிறார். ஏனென்றால் இதை அவர் துரோவா பட்டணத்திலே வைத்துவிட்டு வந்துவிட்டார். இது பவுலுடைய துன்பத்தை சற்று வெளிப்படுத்துகிறது என்று சொல்லலாம். அந்த பாதாள சிறையிலே குளிராக இருந்தபடியினால் அவரால் அதை தாங்க முடியவில்லை. ஆகவே அந்த மேலங்கியை கொண்டு வர சொல்கிறார். இது அவருடைய சரீர பிரகாரமான தேவை. அடுத்ததாக புஸ்தகங்களையும் விசேஷமாய் தோற்சொருட்களையும் எடுத்து வரும்படியாக சொல்கிறார். அவருக்கு சிறையிலே நேரம் அதிகம் இருந்தபடியினாலே வாசிப்பதற்கும் தியானித்து ஆறுதல் அடைவதற்காகவும் இந்த புஸ்தகங்களையும் தோற்சொருட்களையும் கொண்டு வரும்படி சொல்கிறார். இது அவருடைய சிந்தையின் தேவையாயிருக்கிறது. நாமும் பல சமயங்களிலே நேரம் போகவில்லை என்று நேரத்தை வீணாக செலவழித்து விடுகிறோம். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நல்ல புஸ்தகங்களை, வேத வசனங்களை திரும்ப திரும்ப வாசிப்பது நமது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு பயனளிக்கும். குறிப்பாக நாம் தனிமையில் இருக்கும் பொழுது, சோர்ந்து போயிருக்கும் பொழுது இப்படிப்பட்ட புஸ்தகங்களை வாசிக்கும் பொழுது ஆவியானவர் இந்த புத்தகங்களின் வாயிலாக நம்மை பலப்படுத்துவதற்கு அது பயனுள்ளதாயிருக்கும். நீங்கள் ஒருவேளை தனிமையிலே இந்த நாட்களை கழித்து வருவீர்கள் என்றால் நீங்கள் நல்ல புஸ்தகங்களை வாசிக்கும்படியாக உங்கள் நேரத்தை செலவு செய்யுங்கள். 2 தீமோத்தேயு 4:14, கண்ணானாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான், அவனுடைய செய்கைக்குத்தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பாராக. கர்த்தர் அலெக்சாந்தருக்கு அளிக்கும் பதில் அலெக்சாந்தர் நினைப்பது போல நன்மையான பதிலாக இருக்கப் போவதில்லை. அலெக்சாந்தர் பவுலுக்கு செய்த தீமைக்கு பதிலாக தேவன் அவனை நியாயம் தீர்ப்பார் என்பது உறுதி. 2 தீமோத்தேயு 4:15, அவனுக்கு எதிராக தன்னை காத்துக் கொள்ளும்படிக்கு தீமோத்தேயுவுக்கு பவுல் எச்சரிக்கை கொடுக்கிறார். இப்படிப்பட்டவர்கள் நமக்கு முன்பாக இனிமையாக பேசிவிட்டு திரும்பியவுடன் நம்முடைய முதுகிலே குத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். அலெக்சாந்தருக்கு எதிராக கவனமாயிருப்பதற்கு தீமோத்தேயுவுக்கு பவுல் கொடுத்த ஆலோசனைதான் இது. இப்பொழுது 2 தீமோத்தேயு 4:16 பார்ப்போம். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் என்று பவுல் இங்கே சொல்கிறார். இது அவருடைய இறுதி வழக்கு விசாரணையின் முதலாவது துவக்கமாக இருக்கலாம், அல்லது ரோம் நகரிலே 3 ஆண்டுகளுக்கு முன்பாக பவுலுக்கு நடைபெற்ற முதலாவது விசாரணையாக இருக்கலாம். அப்பொழுது பவுல் தனி நபராக நின்று கொண்டிருந்தார். 17 பாருங்கள். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புரஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார், சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். பவுல் தீமோத்தேயுவிடம் மேலங்கியை கொண்டு வர சொன்னார். இது அவருடைய உடலுக்காக. அடுத்ததாக புஸ்தகங்களையும் தோற்சுருட்களையும் கொண்டு வர சொன்னார். இது அவருடைய ஆவிக்குரிய சிந்தைக்காக. தொடர்ந்து கர்த்தரோ எனக்கு துணையாக நின்றார் என்றும் சொல்கிறார். நாம் சிறையில் இருக்கிறோமோ அல்லது வெளியில் இருக்கிறோமோ, நமக்கு இந்த 3 பகுதிகளிலேயும் ஆதரவு தேவைப்படுகிறது. உடலிலும் உள்ளத்திலும் ஆவியிலேயும் ஆதரவு தேவை. தேவன் என்னோடு இருக்கிறார் என்று உங்களால் சொல்ல முடியுமானால் அது சிறந்த ஒரு காரியம். அப்படி நிச்சயமுள்ளவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இந்த உலகத்திலே உங்களை எந்த ஒரு காரியமும் நொறுக்கி போடாது, முழுவதுமாய் மடிந்து போக செய்யாது. சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்கிறார். தான் சிறைச்சேதத்திலிருந்து தப்புவிக்கப்பட்டதை இவ்வாறு குறிப்பிடுகிறார். அடுத்ததாக 2 தீமோத்தேயு 4:18, கர்த்தர் எல்லா தீமையின் நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார், அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக, ஆமேன். பவுலப்போஸ்தலன் தான் பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ளப் போவதை நன்கு அறிந்திருந்தார். அந்த ஒரு விசுவாசம் அவருக்குள்ளே உறுதியாயிருந்தது. நமக்கு அந்த விசுவாசம் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று நான் மரித்தாலும் நான் என் தேவனோடு வாழ்வேன், நான் பரலோகம் செல்வேன் என்ற ஒரு நம்பிக்கை உண்டா? தொடர்ந்து வருகிற வசனங்களிலே அப்போஸ்தலனாய பவுல் தன்னுடைய நெருங்கிய நண்பர்களை குறிப்பிட்டு இந்த கடிதத்தை நிறைவிற்கு கொண்டு வருகிறார். தீமோத்தேயுவை தன்னிடத்திலே வரும்படி பவுல் மீண்டும் இங்கே வலியுறுத்தி கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். மாரி காலத்திற்கு முன் வரும்படி கூப்பிடுகிறார். இவ்வாறு பவுலின் ஒரு சிறந்த கடிதம் நிறைவு பெறுகிறது. அருமையான சகோதரனை சகோதரியே, ஒரு மனிதர் மற்றொரு மனிதருக்கு எழுதும் ஒரு சாதாரண கடிதத்திலே இவ்வளவு ஆவிக்குரிய காரியங்கள் காணப்படுமானால் நம்முடைய பேச்சு செய்கைகள் எல்லாம் எவ்வாறு தேவனை வெளிப்படுத்த வேண்டும் என்று சற்றே சிந்தித்து பாருங்கள். அப்போஸ்தலர்கள் எழுதிய கடிதமெல்லாம் தேவ சத்தியத்தால் நிறைந்திருந்தன. ஆவியானவரால் தூண்டப்பட்டு எழுதப்பட்டிருந்தது. உங்களுடைய எழுத்துக்கள் தேவனை மகிமைப்படுத்துகின்றனவாக இருக்கிறதா? இங்கே பவுலப்போஸ்தலன் ஒரு தீமோத்தேயுவுக்கு தான் கற்ற சத்தியத்தை எல்லாம் கடத்தினது போல மற்றவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்களா? சிலர் நான் பவுலைப் போல நேரடியாக தேவனிடத்திலிருந்தே கற்றுக்கொள்வேன் என்பார்கள். இல்லை, அப்போஸ்தலனாய பவுலுக்கு மாத்திரமே அந்த கிருபை கொடுக்கப்பட்டிருந்தது. அவ்வாறு எல்லாரும் தேவனிடமே பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் தேவன் பவுல் மூலமாக இவ்வாறு சொல்லியிருக்க மாட்டார். 2 தீமோத்தேயு 2:2 என்ன சொல்கிறது? நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி என்று சொல்லியிருக்க மாட்டார். ஆம், நீ என்னிடத்திலே கற்றதை மற்றவர்களுக்கும் கற்றுக்கொடு என்று சொல்கிறார். தீமோத்தேயு தேவனிடத்தில் அல்ல, பவுலினிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும். பின்னர் மற்றவர்களும் தேவனிடத்தில் அல்ல, தீமோத்தேயுவினிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் வேதத்திலே எழுதி தந்துள்ள காரியத்தோடு இனி புதிதாக ஒன்றை பரலோகத்திலிருந்து வெளிப்படுத்த மாட்டார். அவர் பரலோகத்திலிருந்து இன்று பேசினாலும் வேத வசனத்திற்கு ஒத்த காரியங்களையே சொல்லுவார். வேத வசனங்கள் மூலமாகவே சொல்லுகிறார். அருமையானவர்களே, புதிய காரியத்தை தேவன் வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லுகிற மக்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் புதுமையை புகுத்தி வேதத்தை குழப்புகிறவர்களாக இருக்கிறார்கள். பவுல் சொல்வது போல, வேதத்தின் ஆரோக்கியமான உபதேசத்திற்கு செவிசாய்க்க பரிபூர்ணமாய் நம்மை அர்ப்பணம் செய்வோமா? ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, அப்போஸ்தலனாய பவுல் மூலமாய் தீமோத்தேயுவுக்கு எழுதிய கடிதத்திலே எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த சத்தியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவைகளை எங்கள் மனதிலே எப்பொழுதும் பதித்தவர்களாக, எங்களுடைய வாழ்க்கையின் இறுதி நாளிலேயும் நாங்கள் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லத்தக்கதாக ஒவ்வொரு நாளும் ஓட எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய மரண நேரம் எப்பொழுது இருந்தாலும் உம்முடைய நித்தியத்திலே உம்மோடு வாழ்வோம் என்ற நிச்சயம் உள்ளவர்களாக ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் வாழ நீரே கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். குறிப்பாக இந்த வேளையிலே மரணப்படுக்கையில இருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்களுக்கு இருக்கிற எல்லா மரண பயத்தையும் நீர் அப்புறப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தாரும். அவருடைய வாழ்க்கையை நீர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். திசை தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உம்மை நோக்கி பார்க்க, உம்மை நோக்கி தங்களுடைய எண்ணங்களை திருப்ப நீரே உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நிச்சயம் உள்ளவர்களாக உம்மிலே இளைப்பார நீரே அவர்களுக்கு உதவி செய்யும். அப்படிப்பட்ட மக்களுக்கு உதவி செய்கிற சகோதர சகோதரிகளுக்கு தேவையான ஞானத்தையும் அன்பையும் பொறுமையையும், குறிப்பாக உமக்குள்ளே வழிநடத்தும் தைரியத்தையும் நீரே அவர்களுக்கு தந்தருளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
அன்பர்களே, இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறோம். நீங்கள் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுத வேண்டிய முகவரி: வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண்களை குறித்துக் கொள்ளுங்கள்: 9442252627, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? மத்தேயு 6:30. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? மத்தேயு 6:30.